ஆகிவிடுவோம். மனிதத்தின் வர்க்கத்தினர்களை பெண்ணை வணங்குவதற்காகவே அன்றி நான் படைக்கவில்லை. அல்லாஹு இந்த உலகத்தில் ஒரு மனிதன் வணங்குவதாக இருந்தால் அல்லாஹுவை பற்றி அவன் படிக்க வேண்டும். அல்லாஹுடைய மார்க்கத்தை கடைபிடிப்பதாக இருந்தால் மார்க்கத்துடைய தெளிவு நமக்கு தேவைப்படுகின்றது. எந்த ஒரு காரியத்தை நாம் செய்வதாக இருந்தாலும் அதை பற்றிய தெளிவின்றி நாம் அந்த காரியத்தை செய்தோம் என்று சொன்னால் அது எங்களுக்கு பயனளிக்காது. உலக விடயங்களாக இருந்தாலும் சரி, உலகத்தில் ஒரு வியாபாரத்துக்கு நாங்கள் காலெடுத்து வைப்பதாக இருந்தால் அதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் இல்லாமல் ஒரு பிஸ்னஸ், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஏதோ ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி அல்லது வியாபாரமாக இருந்தாலும் சரி, அதை பற்றி எங்களுக்கு தெளிவான விளக்கம் இல்லாமல் நாங்கள் அதில் ஈடுபட்டோம் என்று சொன்னால் அதில் தோல்வியை தான் அடைவோம். அப்படி இருந்தால் மார்க்க விடயங்களை நாங்கள் தெளிவான விளக்கம் இல்லாமல் முறையாக அந்த மார்க்க விடயங்களை கற்று தெரிந்து கொள்ளாமல் செயல்பட்டோம் என்று சொன்னால் அது பெரும்பாலும் எங்களுக்கு பயன் தராததாக மாறிவிடும். ஆகவே நாம் வாழும் காலத்தில் எங்களுக்கு இப்படியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள், வாய்ப்பு வசதிகள் கிடைக்கும் பட்சத்தில் அவைகளை நாங்கள் பயன்படுத்தி இந்த மார்க்க விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹு தாலா இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பிய நோக்கத்தை பற்றி குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லியிருக்கின்றான். ஒரு இடத்திலே அல்லாஹு தாலா சொல்லுகின்றான், லக்கத் மன் அல்லாஹு அலல் முஃமினீன இஸ் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் يَتْلُو عَلَيْهِمْ آيَاتِهِ وَيُزَكِّيهِمْ وَيُعَلِّمُهُمُ الْكِتَابَ وَالْحِكْمَةَ وَإِنْ كَانُوا مِنْ قَبْلُ لَفِي ضَلَالٍ مُبِينٍ سُورَةُ آلِ عِمْرَانُ 164வது வசனத்திலே அல்லாஹ் تعالی சொல்லுகின்றான், لَقَدْ مَنَّ اللَّهُ عَلَى الْمُؤْمِنِينَ إِذْ بَعَثَ فِيهِمْ رَسُولًا مِنْ أَنْفُسِهِمْ اللَّهُ تَعَالَى مُؤْمِنِينَ ஒரு பெரிய பாக்கியத்தை செய்து விட்டான். மூமின்களுக்கு மிகப்பெரும் ஒரு அருள் பாக்கியத்தை அல்லாஹ் تعالی வழங்கி விட்டான். என்னன்னு சொன்னால் அவர்களிலே இருந்து ஒரு ரசூலை அல்லாஹ் تعالی அனுப்பி விட்டான். இது ஒரு பெரிய பாக்கியமாக சொல்றான். அந்த மனித சமுதாயத்திலே இருந்து ஒரு இறை தூதரை தெரிவு செய்து அனுப்பினான். அந்த இறை தூதருடைய பணிகளை அல்லாஹு தாலா இந்த இடத்திலே தெளிவுபடுத்துகின்றான். அவர்கள் என்ன செய்கின்றார்கள், முதலாவதாக ஏற்று அலைஹிம் ஆயாத்தை, அல்லாஹு தாலாவுடைய குர்ஆனின் வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கின்றான். குர்ஆனிய வசனங்களை ஓதி காண்பிப்பான். அடுத்த டியூட்டி என்ன, அந்த நபியுடைய டியூட்டி, அவர்களை பரிசுத்தப்படுத்துவது, அவர்களை பரிசுத்தப்படுத்துவது, அவர்களுடைய உள்ளங்களை பரிசுத்தப்படுத்துவது, அவர்களுடைய சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்துவது, அவர்களுடைய செயல்பாடுகளை பரிசுத்தப்படுத்துவது, அவர்களை தூயவர்களாக, உண்மையான இறை விசுவாசிகளாக, சாலிஹான நல்லடியார்களாக, முத்தகீன்களாக, தக்குவா உள்ளவர்களாக, சுவர்க்கத்துக்கு தகுதி உள்ளவர்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடியவர்களாக அவர்களை ஆக்கும் அந்த பயிற்சி, அந்த பாரிய பொறுப்பை நபி அவர்கள் ஏற்றிருந்தார்கள். குர்ஆனை அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள், அவர்களை பரிசுத்தப்படுத்துவார்கள். மூன்றாவதாக அல்லி முகமுல் கிதாப், குர்ஆனை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். குர்ஆன ஓதுறதுக்கு அதனுடைய விளக்கங்களை அறிவதற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். வல் ஹிக்மா, அடுத்தது ஹிக்மத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். வேதத்தையும் ஞானத்தையும், வேதம் என்று சொன்னால் குர்ஆன், ஞானம் என்றால் என்ன, அந்த குர்ஆனுக்கு வந்து விளக்கமாகிய ஹதீஸ், இந்த இரண்டையும் அவர்களுக்கு போதிப்பார்கள். இன் கானு மின் கப்லு ஃபீ தலாலி முபீன், இந்த நபியுடைய வருகைக்கு முன்னால் அவர்கள் தெளிவான வழிகாட்டிலே இருந்தார்கள். அவங்க வழிகாட்டில தான் இருந்தாங்க. நபியை அனுப்பி அவர்களை நேரான சீரான வழியின் பக்கம் அல்லாஹு தாலா அழைத்ததாக சொல்லுகின்றான். அதே போன்று உம்மஹாத்துல் முஃமினீன், நபியுடைய குடும்பத்தினர்களை பார்த்து அல்லாஹு தாலா ஒரு வசனத்திலே சொல்லக்கூடிய நேரத்தில் சூரத்துல் அஹ்சாபிலே நினைக்கின்றேன், அந்த மனைவியர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், உங்களுடைய வீடுகள், யாரே அந்த மனைமார்கள், உம்மஹாத்துல் முஃமினீன், உங்களுடைய வீடுகளிலே ஞாபகப்படுத்தப்படும், ஓதி காண்பிக்கப்படும் அந்த குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸையும், அந்த வேதத்தையும் ஞானத்தையும் நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள். இப்போ இதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டியூட்டிஸ் அவர்களே. இந்த வேதம் ஞானமாகிய இந்த இரண்டு பாரிய பொக்கிஷங்கள், குர்ஆனும் ஹதீஸும் எங்களுடைய இரண்டு கண்களை போன்றது. எங்களுடைய மார்க்கத்தை எங்களுக்கு போதிப்பது, எங்களை சீரான வழியிலே நல்ல வழியிலே இட்டு செல்லக்கூடிய இந்த இரண்டு பொக்கிஷங்களும் எங்களுடைய கைகளில் இருக்கின்றது, கையெட்டும் தூரத்தில் இருக்கின்றது. ஆகவே அதை நாங்கள் வாழும் காலத்திலே அந்த இரண்டையும் விளங்குவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த இடத்துல சில சகோதரர்களோடு ஆலோசனை செய்து எங்களுடைய பள்ளிகளிலே பெரும்பாலும் இந்த நாட்டிலும் தான் எங்களுடைய நாட்டிலையும் தான் பள்ளிகளிலே அடிக்கடி படிக்கப்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு கிரந்தம் தான் ரியாதுஸ்ஸாலிஹீன் மின் கலாமி சையீதில் முர்சலீன் என்று சொல்லக்கூடிய இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய இந்த நூல் எழுதியதுன்னு சொன்னால் அவர்களாக கற்பனை செய்து எழுதியதல்ல, அவர்கள் ஹதீஸ்களை தொகுத்தெடுத்து குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் தொகுத்தெடுத்து பல தலைப்புகளாக பிரித்து ஒரு அருமையான நூலை அவர்கள் ஏற்றியிருக்கின்றார்கள், எழுதியிருக்கின்றார்கள். அந்த நூலை அடிப்படையாக வைத்து வாரத்தில் ஒரு நாளைக்கு இந்த பள்ளியில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் ஒரு அரை மணி நேரம், இன்றைக்கு முதலாவது நாள் என்ற அடிப்படையில் பலர்களுக்கு தகவல்கள் வைத்திருக்காது, எங்களுடைய இந்த ஜமாத் இந்த பள்ளியை சூழ உள்ள இந்த ஜமாத்தில் உள்ள சகோதரர்கள் வெளியில் இருந்து வந்தாலும் தடை கிடையாது. நாங்கள் ஆரம்பத்தில் இந்த பள்ளியில் உள்ள எங்களுடைய ஜமாத்தினர்களுக்கு மத்தியில் முதலாவது நோக்கம் வந்து இதில் ஒரு சந்திப்பு. நாங்கள் எங்களில் சிலர்களுக்கு சிலர்களை பற்றிய அறிமுகங்கள், எங்களை பற்றிய ஒவ்வொருத்தரை பற்றிய அறிமுகங்கள் இல்லாமல் இருக்கும், நாங்கள் பள்ளியில் சந்திக்கின்றோம். ஆனால் அந்த அறிமுகம் என்பது முக்கியம். அதே நேரத்தில் எங்களுடைய இந்த உறவுகளை நாங்கள் பலப்படுத்திக் கொள்வது, அதை அடிப்படையாக வைத்தே நாங்கள் இப்படியான ஒரு வகுப்பை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இதைத் தொடர்ந்து சிறுவர்களுக்கும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் வள்ளி சனி ஆகிய நாட்களிலே காலையில பஜருக்கு பின்னால் வசதி உள்ளவர்கள் யாருக்கெல்லாம் வசதி இருக்குமோ அவங்க வந்து நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இருப்போம். அந்த இடத்துல இருந்து அவர்கள் கொஞ்சம் குர்ஆனை படிச்சு கொடுத்து இந்த குர்ஆனோட மார்க்கத்தோட விசேஷமாக 5 நேரம் பள்ளிக்கு வர்றது ஆக முக்கியமாக 5 நேரமும் ஜமாத்துக்கு பள்ளிக்கு வந்து போகக்கூடிய நிலைமையில எங்களோட சிறுவர்கள் நாங்கள் உருவாக்கி கொடுத்து அவர்களுக்கு பள்ளியோட ஆசை ஏற்படுத்தி குர்ஆனோட உள்ள ஒரு தேட்டத்தையும் தாகத்தையும் அவர்களுக்கு ஏற்படுத்துவதுடைய நோக்கத்துல தான் இதை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அல்லாஹ் எங்களுடைய நியத்தை ஏற்று அதற்கான முழுமையான கூலியங்களுக்கு அல்லாஹ் தலை வழங்க வேண்டும். சரி, இந்த இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த இயற்றிய இந்த நூலை பற்றி படிப்பதற்கு முன்னால் அவர்களை பற்றி ஒரு அறிமுகம் எங்களுக்கு தேவை. நூலாசிரியராகிய இந்த இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பற்றிய ஒரு அறிமுகம். அவர்களுடைய பெயர் அல் ஹாஃபிஸ் முஹியுத்தீன் அபு ஜக்கரியா யஹ்யா இப்னு ஷரஃப் அன்-நவவி என்று சொல்லக்கூடிய இமாம் நவவி நவவி என்று சொல்லுகின்றோம். ஆனால் அவர்களுடைய பெயர் என்னன்னு சொன்னால் யஹ்யா, அவர்களுடைய பெயர் யஹ்யா, தந்தையின் பெயர் ஷரஃப், அவர்களுடைய அவர்கள் நவ் என்று சொல்லக்கூடிய பெயர் எப்படி வந்தது என்று சொன்னால் ஷாம் என்று சொல்லக்கூடிய சிரியா அமைந்திருக்கக்கூடிய அந்த ஷாமுடைய பகுதியில் அங்குதான் அந்த பழங்காலத்துல அறிஞர்கள் உலமாக்கள் நிறைய பேர்கள் பிறந்து வளர்ந்து மார்க்க கல்விகளை போதித்து படித்த இடங்கள் எல்லாம் ஷாமை சார்ந்த பகுதிகள், ஷாம் ஈராக் போன்ற இடங்கள்ல தான் அன்றைய காலங்கள்ல அறிவு வந்து மார்க்க அறிவு விசேஷமாக தலை தூக்கி இருந்த அந்த காலப்பகுதி 6வது நூற்றாண்டு 631 ஹிஜ்ரி 631 மொஹர்ரம் மாதத்திலே நவா என்று சொல்லக்கூடிய இடம், ஷாமில் இருக்கக்கூடிய நவா என்று சொல்லக்கூடிய இடம், அதை சேர்ந்தவர்கள் என்றதுனால நவவி என்ற பெயர் அவர்களுக்கு வந்திருக்கு. இமாம் நவவி இமாம் நவவின்னு நாங்கள் வாய்க்கு லேசா சொல்லுகின்றோம். ஆனால் அவர்களுடைய பட்ட பெயர் வந்து முஹித்தீன் அபு ஜக்கரியா, அபு ஜக்கரியா யஹ்யா இப்னு ஷரஃப் அன்-நவவி, பேர் வந்து யஹ்யா, பேர் வந்து யஹ்யா. 631 அவர்கள் பிறந்திருக்கின்றார்கள், 631 அவர்கள் பிறந்திருக்கின்றார்கள். பிறந்து அவர்களுடைய சிறு வயதிலேயே அவர்கள் குர்ஆனை 10 வருடத்திலே குர்ஆனை மன்னம் விட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், குர்ஆனை 10 வருடத்திலே மன்னம் விட்டாங்க. எந்த அளவு கண்டு சொன்னால் குர்ஆனை மன்னம் விட்டது மாத்திரமின்றி அவர்கள் சிறு வயதிலேயே இந்த விளையாட்டுகள்லையோ இவைகளில் பெரிய தேட்டம் இருக்கவில்லை, குர்ஆனை படிப்பது மார்க்கத்தை கற்றுக்கொள்வது இந்த ஆசை தான் அவர்களுக்கு இருந்தது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் மராக்கிஷில் இருந்து வந்த மொரோக்கோவில் மராக்கிஷ் என்று சொல்லக்கூடிய ஊரில் இருந்து வந்த ஒரு அறிஞர் இவர்களுடைய கிராமத்துக்கு வந்து பார்க்கின்றார்கள். நவா அந்த கிராமத்துக்கு வந்து பார்த்தா பிள்ளைகள் பாதைகளை விளையாடி கொண்டிருக்கிறாங்க, ஒரு பையன் மாத்திரம் அவர்கள் விளையாட்டுக்கு அலட்சம்னு சொன்னாலும் விளையாடாமல் அவர் ஊட்டை நோக்கி ஓடுறார். அவங்க வலுக்கட்டாயப்படுத்தி கூப்பிட்டான்னு சொன்னால் அழுதுட்டு ஓடுவார். அப்போ இவர் ஃபாலோ பண்ணி பார்க்குறாரு, இந்த குடிய மட்டுமே நான் ஓட்டுறான் விளையாடாமல் விளையாட்டு பருவத்தில் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணி போய் பார்த்தோன்னு சொன்னால் அவர் வீட்டுக்கு போய்த்து குர்ஆன் எடுத்துகிட்டு படிக்கிறார். இதெல்லாம் 8-9 வயசுல இந்த இமாம் நவவி இவர்கள் சிறு வயதில் இவர்களை கண்காணித்ததும் அந்த அறிஞர் போய்த்து தந்தை இடத்துல ஷரஃப் அவங்களோட தந்தை இடத்துல சொல்கிறாங்க, உங்களோட மகனுக்கு குர்ஆனை படிக்கிற தேட்டம் மார்க்க கல்வியை படிக்கிற ஆசை இருக்கின்றது, ஆகவே அதிலேயே அவரை நீங்கள் விட்டுவிடுங்கள் என்று சொல்லி அவர்களை வந்து அவங்களோட 18வது வயசுல என்ன செய்கிறாங்க, ஷாமில் இருக்கக்கூடிய அதாவது ஷாமில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஜாமியுல் உமவி, தமஸ்கஸில் இருக்கக்கூடிய ஜாமியுல் உமவி என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல் மத்ரஸத்து ரவாஹியான்னு சொல்லக்கூடிய பள்ளிக்கூடத்தில் தந்தை கொண்டு போய் மார்க்க கல்வியை கற்பதற்காக சேர்த்து அவர்கள் அதிலே மார்க்க கல்வியை கற்று ஹிஜ்ரி 665வது வருடத்தில் டமஸ்கஸ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான பெரிய ஒரு மதரசாவாகிய தாருல் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய அந்த கல்விக்கூடத்தில், தாருல் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய கல்விக்கூடத்திலே அவர்கள் அதாவது பணியாற்றக்கூடிய ஒரு போதனாசிரியராக, மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக நியமனம் பெற்று அங்கே அவர்கள் மார்க்கத்தை மக்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கின்றார்கள். அவர்களுடைய கடைசி காலம் வரைக்கும் இமாம் நவ்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த திமஷ்கிலே, டமஸ்கஸ்ல இருக்கக்கூடிய தாருல் ஹதீஸ்லே தான் அவர்களுடைய பணியை அவர்கள் தொடர்ந்தார்கள். அவர்களுக்கு கிடைச்ச சம்பளத்தை கூட அறிஞர்கள் எழுதுகின்றார்கள் அவர்களுடைய வரலாற்றுல, அவங்களுக்கு கிடைச்ச சம்பளத்தை கூட என்ன செய்யல, அவங்க கைகொண்டு தொடவில்லை, அது அப்படியே அந்த மதரசாவுடைய பொறுப்பாளர்கள்ட்ட கொடுத்து ஒரு வருடம் முடியக்கூடிய நேரத்துல அந்த சம்பளம் எல்லாம் சேர்ந்து வந்தா அதனால அந்த மதரசாவுக்கே வக்குஃபுகளை சேர்த்து வாங்கிடுவாங்க, அல்லது கிதாபுகளை வாங்கி வக்குஃபு செஞ்சிருவாங்க. இப்படியாக அவர்கள் உலகத்துல பற்றே இல்லாமல், உலக ஆசை தேட்டம் இல்லாமல் மார்க்கத்துக்காக வேண்டியே தன்னை அர்ப்பணித்து வாழ்ந்து மறைந்த ஒரு அறிஞர் தான் இமாம் நவ்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். இமாம் நவ்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் உலகத்துல வாழ்ந்ததே சுமாராக 45 வருட காலம் தான். அவர்கள் 631 பிறந்து என்ன செய்கின்றார்கள், 676 நினைக்கிறேன், 676 அவர்கள் மரணிக்கின்றார்கள். 676 சொன்னால் சுமார் 45 வருஷம், 45 இயர்ஸ் தான் உலகத்துல வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ இந்த 45 வருட காலத்துல திருமணம் கூட அவர்கள் முடிக்கல. அந்த 45 வருட காலத்துல இஸ்லாத்துக்காக, இந்த மார்க்கத்துக்காக, மார்க்க அறிவுக்காக மிக பெரும் பணியாற்றி இருக்கின்றார்கள். அவர்கள் கைப்பட எழுதிய பல நூல்களை நாங்கள் இன்றே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதில் மிக முக்கியமான நூலாக முஸ்லிம், சஹி முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்துக்கு அவர்கள் ஒரு விளக்க நூலாக ஷரஹ் முஸ்லிம் என்று சொல்லக்கூடிய இமாம் முஸ்லிம் அவர்கள், அதாவது முஸ்லிம் அவர்களுடைய கிதாபுக்கு வரை விளக்கணமாக, விளக்கமாக அவர்கள் ஒரு பெரிய நூலை எழுதியிருக்கின்றார்கள். பல பாகங்களை கொண்டு ஒரு நூலை எழுதியிருக்கின்றார்கள். அதே போன்று ஷாஃபி மதஹபில் முக்கியமான ஒரு கிதாபாக விளங்கக்கூடிய ஷரஹுல் முஹல்லப், முஹல்லம் என்று சொல்லக்கூடிய அந்த நூலுடைய விரிவுரையாக அல் மஜ்மூ என்று சொல்லக்கூடிய நூலையும் எழுதியிருக்கிறார்கள். பல பாகங்களை கொண்டு ஒரு பெரிய கிதாபு தான் அல் மஜ்மூ, அது முஹல்லம் என்று சொல்லக்கூடிய நூலுக்கு விரிவுரையாக அமைந்திருக்கின்றது. அதே போன்று நாங்கள் படிக்கப் போகின்ற இந்த ரியாது சாலிஹீன் என்ற கிதாபு, அதே போன்று நாங்கள் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய கிதாபு தான் அல் அர்பஊன் நவ்வியா, 40 ஹதீஸ்கள் தொகுப்பு என்று சொல்லக்கூடிய இமாம் நவ்வி அவர்களுடைய கிதாபு, அதே போன்று அல் அஸ்கார் நவ்வியான்னு படிக்கிறோமா இல்லையா, அஸ்கார் என்று சொல்லக்கூடிய கிதாபு, இதெல்லாம் ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு ரியாது சாலிஹீனா இருந்தாலும் சரி, அஸ்கார் நவ்வி இமாமுடைய அஸ்காராக இருந்தாலும் சரி, அதே போன்று அர்பவுன் நவ்வியாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஆங்கில மொழிக்கு கூட டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு. தமிழ் ஆங்கிலம் பல மொழிகளில் தர்ஜமா பண்ணப்பட்டிருக்கு. அதே போன்று மின்ஹாஜ் என்றக்கூடிய கிதாபு, இது போன்று பல கிதாபுகளை அவர்களுடைய கைப்பட இந்த குறுகிய கால வாழ்க்கையில் அவர்கள் எழுதி இஸ்லாமிய சமுதாயத்துக்காக அர்ப்பணம் செய்துவிட்டு மரணித்தவர்கள் தான் இமாம் நவ்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் நவ்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்கள் 2 முறை ஹஜ் செய்திருக்கின்றார்கள். கடைசி ஹஜ்ஜுக்கு பின்னால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அதாவது குதுஸ் பலஸ்தீனுக்கு சென்று அங்கே அல் ஹலீல் என்று சொல்லக்கூடிய பகுதி, அதே போன்று பைத்துல் மஸ்ஜிதுல் அக்ஸா அடங்கி அதாவது இடம்பெற்றிருக்கக்கூடிய பைத்துல் மக்திஸ் போன்ற இடங்களை எல்லாம் சந்தித்து விட்டு வந்து அவர்களுடைய தந்தையுடைய கபரையும் அவர்கள் தியாரம் செய்து அவர்களுக்காகவும் துவா செய்து விட்டு 676 ரஜம் மாதம் பிறை 24 அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் பிரிகின்றார்கள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த நூலிலே அவர்கள் அழகான ஒரு முன்னுரையை எழுதியிருக்கின்றார்கள். சொல்றோம் ஒரு கிதாபுக்கு ஒரு முன்னுரையாக எழுதக்கூடிய நேரத்துல அதை அவர்கள் எழுதக்கூடிய அந்த முன்னுரையில அழகான ஒரு விளக்கம் சொல்லுகின்றார்கள். அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து விட்டு நபியின் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லிவிட்டு, நபியின் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹு தாலா இந்த இரவையும் பகலையும் மாற்றி மாற்றி அமைக்கின்றான். இரவு வருகின்றது, அதற்கு பின்னால் பகல், பகலுக்கு பின்னால் இரவு மாறி மாறி வருகின்றது. இதன் மூலமாக படிப்பினை பெறக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தாலா இதிலே படிப்பினை வைத்திருக்கின்றான். புத்தி உள்ளவர்களுக்கு படிப்பினை வைத்து அவர்களுக்கு அல்லாஹு தாலா இந்த படிப்பினையின் மூலமாக உலகத்தில் அவர்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை அறிந்து நாளை மறுமைக்காக வாழக்கூடிய, அதற்காக ஏற்பாடு செய்யக்கூடிய நிரந்தர வாழ்க்கைக்காக தங்களை தயார்படுத்துவதற்கு அவர்களை அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை அடிப்படையாக வைத்து அவர்களை அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கின்றான். சொல்லிவிட்டவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் குர்ஆனில் அல்லாஹு தாலா சொல்லுவதை போன்று சூரத்து யூனுஸ் 24 வசனத்திலே இந்த உலகத்துடைய அற்பத்தனத்தை பற்றி அல்லாஹு தாலா சொல்லுகின்றார், இன்னமா மஸலுல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கை. இது இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த ப்ரீஃபேஸ் அவர்களுடைய நூலுடைய முன்னுரையிலே சொல்லக்கூடிய செய்திதான். இன்னமா மசலுல் ஹயாத்தி துன்யா, குர்ஆனிய வசனம் இது. இன்னமா மசலுல் ஹயாத்தி துன்யா, இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமா இன் அன்சல்னாஹு மினஸ் ஸமா, வானத்திலே இருந்து இறங்கக்கூடிய மழை நீரை போன்று. மழை தண்ணி இருக்குதே, இது வானத்தில இருந்து இறங்கி ஃபஹ்தலத பிஹி நபாதுல் அர்தி மிம்மா யாக்குலு அன்னாசு வல் அன்ஆம், மனிதர்களும் இந்த மிருகங்கள் ஆடு மாடு ஒட்டகைகள் சாப்பிடக்கூடிய இந்த தாவரங்களோடு அந்த மழை நீர் கலக்கின்றது. பாருங்க அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த உதாரணத்தை கலந்ததுக்கு பின்னால், ஹத்தா இத அகதத்தில் அர்து ஸுக்ருஃபஹா வஸ்ஸய்யனத், மழை பெஞ்சி இந்த தாவரங்கள்ல மழை பெஞ்சதுன்னு சொன்னா அதெல்லாம் என்ன செய்யும், கவர்ச்சியாக அப்படியே கிளம்பி எழும்பி அது கவர்ச்சிகரமானதாக அப்படியே மக்களுக்கு பயன் தரக்கூடியதாக மாறிய நேரத்திலே, வதன்ன அஹ்லுஹா அன்னஹும் காதிரூன அலைஹா, அதனுடைய உரிமையாளர்கள் அந்த தோப்புகள் அந்த பயிர்களுடைய உரிமையாளர்கள் இதெல்லாம் இந்த பயிர்களை எல்லாம் வெட்டி அறுவடை செய்தெடுத்து எங்களுக்கு பயன் பெறலாம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே, அதாஹா அம்ருனா லைலன் அவ் நஹாரா, இரவிலோ பகலிலோ எங்களுடைய கட்டளை வருகின்றது, அதை அளிக்கும் கட்டளை வருகின்றது. நேற்று இந்த இடத்துல இப்படியான ஒரு பயிர் நிலம் இருக்கவில்லை என்ற அளவுக்கு அதை அப்படியே அழித்து விடுகின்றது, எங்களுடைய கட்டளையின் மூலமாக அது அப்படியே அழிக்கப்பட்டு விடுகின்றது. கதாலிக்க நுஃபஸ்ஸிலுல் ஆயாதிலி கௌமின் யதஃபக்கரூன், சிந்திக்கக்கூடியவர்களுக்கு வசனங்களை நாங்கள் இப்படித்தான் என்ன செய்கின்றோம், தெளிவுபடுத்துகின்றோம். இதுதான் உலகத்துடைய சமரி. இன்னைக்கு வாழ்க்கையை பார்க்குறோமா இல்லையா? மனிதன் நினைக்கின்றான், நான் படிச்சிட்டேன், படித்து நான் பாஸ் அவுட் ஆகிட்டேன், தொழிலே நான் கையை வைத்து விட்டேன், அதுக்கு பின்னால் சம்பாதித்து எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் என்று நினைக்கக்கூடிய நேரத்திலே திடீரென ஒரு நோய் வந்து அவனை பிடிக்கின்றது. அவன் சம்பாதித்த செல்வங்கள் அவனுக்கு வெறுப்பாக மாறிவிடுகிறது. அழகிய மனைவி பிள்ளைகள் எல்லாம் வெறுப்பானவர்களாக மாறிவிடுகிறார்கள். உலகமே அவனுக்கு இருள் சூழ்ந்த ஒரு இருட்டரை மூன்று மாறிவிடுகிறது. அதையும் தாண்டி மரணம் வந்து விட்டால் இவைகள் அனைத்து விட்டு நாங்கள் பிரிக்கப்படுவோம். இதுதான் உலக வாழ்க்கையுடைய சாராம்சம் என்று சொல்லிவிட்டு இமாம் ஷாஃபியுடைய ஒரு கவிதையும் இந்த இடத்திலே அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இன்னலில்லாஹி இபாதன் ஃபுத்தனா, அல்லாஹு தஆலா அவனுக்கென தனியான சில அடியார்களை தெரிவு செய்திருக்கின்றார். அவர்கள் விவேகியாக புத்தியாக சிந்திக்கக்கூடியவர்கள். தல்லக்கு துன்யா வஹாஃபுல் ஃபித்தனா, அவர்கள் இந்த உலகத்துக்கு தலா கொடுத்து விட்டார்கள். என்ன, உலகத்தை அவர்கள் விட்டு விட்டார்கள். வஹாஃபுல் ஃபித்னா, சோதனைகளை பயந்து விட்டார்கள். நபரு ஃபீஹா ஃபலம்மா அலிமு அன்னஹா லைஸத் லஹையின் வதன, அந்த உலகத்தை அவர்கள் உற்று நோக்கினார்கள். இந்த உலகத்தை பார்த்தோம்னு சொன்னால் அது வந்து மனிதன் நிரந்தரமாக வாழக்கூடிய ஒரு இடமே அல்ல என்றது அவர்களுக்கு புரிகின்றது. உலகத்தை ஒரு மனிதன் சரியாக உற்று நோக்கினான்னு சொன்னால் இந்த உலகம் நிரந்தரமாக வாழுவதற்குரிய ஒரு இடமே அல்லை என்று அவர்கள் விளங்கிய பொழுது, ஜாலுஹா லுச்சதன் வத்தஹது ஸாலிஹல் அமாலி ஃபீஹா சுஃபனா, அந்த உலகத்தை அவர்கள் கடந்து செல்லும் ஒரு கடலை போன்று ஆக்கிவிட்டு அதற்கு மேலால் பயணிப்பதற்காக சாலிஹான அமல்களை கப்பல்களாக மாட்டிக்கொண்டார்கள். இந்த உலகம் நிரந்தரமாக வாழ்வதற்குரிய இடமல்ல, நாங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு இடம், ஆகவே அது கடலை போன்று, அதுக்கு மேலால் சாலிஹான அமல்களை கப்பல்கள் போன்று தயாரித்து அதிலே ஏறி சென்று அவர்களுடைய இலக்காகிய மறுமையை அவர்கள் அடைந்து விட்டார்கள் என்று சொல்லக்கூடிய அந்த இமாம் ஷாஃபியுடைய கவிதையையும் அவர்கள் இந்த இடத்திலே பதிச்சிருக்கின்றார்கள். ஆகவே அந்த அடிப்படையில் இதெல்லாம் சொல்லிவிட்டவர்கள் சொல்லுகின்றார்கள், இந்த விடயங்களை பார்த்ததற்கு பிற்பாடு எனக்கு ஆசை ஏற்பட்டது, மக்களை நேர்வழிப்படுத்த வேண்டும், மக்களுக்கு இந்த உண்மைகளை விளங்கப்படுத்தி அவர்கள் படைக்கப்பட்ட நோக்கத்தை அவர்களுக்கு ஞாபகப்படுத்தி அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து அவர்களுக்கு மார்க்கத்தில் இரண்டு பகுதிகள் இருக்கின்ற அவர்களை உண்டு தர்ஹீப், அடுத்து தர்ஹீப். தர்ஹீப் என்று சொன்னால் அமல்களில் நல்ல காரியங்களில் மக்களை ஆசையூட்டது. அது மட்டும் போதாது, சொல்லுங்க, நோன் பிடிங்க, ஹஜ் செய்யுங்க, ஜகாத் கொடுங்க, சதகா செய்யுங்க, குர்ஆன் ஓதுங்க, திக்ர செய்யுங்கன்னு சொல்றது மாத்திரம் போதாது, தர்ஹீப் என்று சொல்லக்கூடிய இன்னொரு பகுதி, மக்களை வந்து எச்சரிக்கை செய்ய வேண்டும், நீங்கள் இந்த தவறுகளை செய்தால் உங்களுக்கு நரகம் இருக்கின்றது, தொழாமை இருந்தா இந்த தொழுங்க என்று சொல்ற அதே நேரத்துல தொழாமை இருந்தா இந்த தண்டனை இருக்கின்றது, இந்த பாவங்களை செய்தால் ஹராத்தை செய்தால் இந்த தண்டனை இருக்கின்றது, சங்கீதத்துக்கு இந்த தண்டனை இருக்கின்றது, வட்டி சாப்பிட்டால் இந்த தண்டனை இருக்கின்றது, பொய் சொன்னால் இந்த தண்டனை இருக்கின்றது. இந்த இரண்டு பகுதிகளையும் பேலன்ஸ் பண்ணுவதுதான் மார்க்கம். மக்களுக்கு வெறும் ஆசையூட்டது மாத்திரமல்ல, அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும், அவர்களுக்கு பயத்தை கொடுத்து அவர்களுக்கு எச்சரிக்கை செய்து நன்மை. மாறாயம் சொல்வது. இந்த இரண்டையும் மையப்படுத்திதான் மார்க்கம் அமைப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த அடிப்படையில் தக்குவா, நல்ல காரியத்திலும் தக்குவாவுடைய விடயத்திலும் ஒருவருக்கொருவர் நீங்கள் உதவி ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என குர்ஆன் வசனத்துக்கு ஒப்ப நபியவர்கள் ஹதீஸை சொல்லியிருக்கின்றார்கள். ஒரு அடியான் தன்னுடைய சகோதரனுக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹு தாலா அவனுக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த நபிமொழிக்கு ஒப்ப அதே போன்றே இன்னொரு ஹதீஸ் வருகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், மன் தல்ல அலா கைரின் ஃபலஹு மிஸ்லு அஜ்ரி ஃபாஇலிஹி, ஒரு நன்மைக்கு ஒரு மனிதன் வழிகாட்டினால் அந்த நன்மையை செய்த கூலி அவனுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல விஷயத்துக்கு வழிகாட்டினான், தொழுகைக்கு வாங்கன்ற ஒரு மனிதன் அழைத்து வந்தால் அந்த மனிதன் தொழக்கூடிய தொழுகையில் ஒரு பங்கு எனக்கு கிடைக்குமா இல்லையா? அவருடைய நன்மையில் எந்த குறையும் ஏற்படாது, எனக்கு அது போன்ற ஒரு பகுதி கிடைக்கும். அதை இன்னும் விளக்கமா நபி அவங்க ஹதீஸ் சொல்றாங்க, மன் தஅ இலா ஹுதன் கான லஹு மினல் அஜ்ரி மிஸ்லு அஜ்ரி மிஸ்லு உஜூரி மன் தபிஅஹு லா யன்குசு தாலிகா மின் உஜூரிஹிம் ஷைஆ. ஒரு மனிதன் நேர்வழிக்கு ஒரு நல்ல காரியத்துக்காக வேண்டி ஒரு மனிதனை அழைத்து அதை அவன் செய்து விட்டான் என்று சொன்னால் அவன் செய்யக்கூடிய அந்த அமல் அதை பின்தொடர்ந்து செய்யக்கூடிய எல்லா பேருடைய அந்த கூலியை போன்ற ஒரு பகுதி ஆரம்பமாக அதை செய்த மனிதனுக்கு கிடைக்கும். இதை ஏன் சொல்றாங்கன்னு சொன்னா, இமாம் நவ்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நான் இந்த நூலை வைப்பதற்கு இதை எழுதுவதற்கான காரணம், இதை மக்கள் படித்து பயன்பெற்றால் அவர்கள் செய்யக்கூடிய அமல்களில் இருந்து ஒரு பகுதி எனக்கு கிடைக்கும் என்று அன்று அவர்கள் அந்த 6வது நூற்றாண்டில் வச்சு ஆசையை பாருங்க. இன்றைக்கு இத்தனை நூற்றாண்டுகள் கடந்து அதை நாங்கள் படிக்கின்றோம். அவர்களுடைய அந்த நீயத் அந்த எண்ணத்துக்கு அல்லாஹு தாலா நிரப்பமான கூலியை கொடுத்து விட்டான். அவர்களுடைய நீயத்து சாலிகானதாக இருந்தது. இது போன்றுதான் சொல்களே, நாங்கள் ஒரு நீயத்தை இன்றைக்கு நாங்கள் நினைச்ச ஒரு நல்ல காரியத்தை எங்களுக்கு அதை செய்ய முடியவில்லை என்று சொன்னாலும் பின்னால் ஒரு சமுதாயம் வந்து அதை இப்படி இவர் நினைச்சாரே இப்படி செய்யணும் என்று ஆசைப்பட்டார் ஆனால் அவருக்கு செய்ய கிடைக்கல, வாப்பா இப்படி நினைச்சு கொண்டிருந்தார் செய்ய கிடைக்கலன்னு மக்கள் செய்தார்கள். என் ஹஸ்பண்ட் வந்து இப்படி ஒரு நல்ல எண்ணம் வச்சிருந்தார் ஆனால் அதுக்கு அந்த வசதி அவருக்கு கிடைக்கல, அவர்கிட்ட சொத்துல இருந்து நாங்கள் இதை செஞ்சிடுவோம் என்று மனைவி செஞ்சாங்க, எங்களுக்கு மன்னரைக்கு அந்த நன்மை வருமா இல்லையா? வந்து கொண்டே இருக்கும். அன்றைக்கு இமாம் நவ்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த முன்னுரையில இதை எழுதுகின்றார்கள், இந்த ஹதீஸ்களை பதித்து எழுதுகின்றார்கள். இப்படியாக ஒரு மனிதன் ஒரு நன்மையின் பக்கம் நாடினால், நன்மையின் பக்கம் மக்களை அழைத்தால் அதை செய்யக்கூடியவர்களுடைய கூலியில இருந்து ஒரு பகுதி அவனுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதிலே அவர்கள் அந்த செய்யக்கூடிய மக்களுக்கு எந்த குறையும் ஏற்படாது. இந்த அடிப்படை எல்லாம் வைத்துதான் ஒரு நூலை நான் எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதிலே மக்களுக்கு தேவைப்படக்கூடிய எல்லா தலைப்புகளையும் ஒன்றிணைத்து ஒரு நூலை இந்த இடத்துல எழுத வேண்டும். அதாவது நீங்க ரியாது சாலிகின் நூலை எடுத்து பிரட்டி பார்த்தீர்கள் சொன்னால் அதுல சுமாராக 17 அத்தியாயங்கள் 265 பாடங்கள், 165 lessons டாபிக் செய்யுது. 265 தலைப்புகள்ல சுமாராக 1900 ஹதீஸ்களை அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இந்த கிதாபில் வந்திருக்கிறாங்க, அவ்வளோ ஹதீஸ்களையும் தொகுத்திருக்கிறாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு தலைப்புகள்ல இபாத சம்பந்தப்பட்ட, தொழுக நோம்பு ஜக்காத் ஹஜ் சம்பந்தப்பட்ட, எங்களுடைய உள்ளங்களை பண்படுத்தக்கூடிய எங்களுடைய செயல்பாடுகளை சிந்தனைகளை எங்களுக்கு நல்ல ஆதாபுகளை ஒழுக்கங்களை சிறந்த நல்ல பண்பாடுகளை கற்றுத்தரக்கூடிய சிறந்த தலைப்புகளை உள்ளடக்கிய ஒரு நூலாகத்தான் இது அமையப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதில் நான் சஹீஹான ஹதீஸ்களை மாத்திரம் நான் தெரிவு செய்து முடிந்த அளவு சஹீஹான ஹதீஸ்களை மாத்திரம் நான் தெரிவு செய்து இதிலே பதிய வைத்திருக்கின்றேன் என்று சொல்லி அவர்களுடைய அந்த முன்னுரையை இமாம் நவ்வி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முடிக்கின்றார்கள். நாங்கள் இன்றைக்கு அந்த முதலாவது பாபுல முதலாவது தலைப்புல இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை மாத்திரம் இன்றைக்கு பார்த்து நாங்கள் தலைப்பு சொல்லிக்கொள்வோம். இன்ஷாலா வரக்கூடிய வாரங்களில் சற்று விரிவாக்களுக்கு பார்க்கலாம். அதுல முதலாவது தலைப்பு என்னன்னு சொன்னால், முதலாவது தலைப்பு என்ன, பாபுல் இஹ்லாசி வ இஹ்தாரி நியத்தி ஃபி ஜமீஇல் அமாலி வல் அக்வாலில் பாரிஜதி வல் கஃபியா. முதல் தலைப்பாக இமாம் நவ்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய நூலில் எதை அவர்கள் பதிக்கின்றார்கள் என்று சொன்னால், பாபுல் இஹ்லாஸ், உள தூய்மை, இஹ்லாஸை பற்றி ஒரு தலைப்பு. பாபுல் இஹ்லாஸி வ இஹ்தாரி நியத்தி ஃபி ஜமீஇல் அமாலி வல் அக்வாலில் பாரிஜதி வல் கஃபியா. எங்களுடைய வெளிப்படையான மறைமுகமான எல்லா சொல் செயல்கள், எங்களுடைய வேர்ட்ஸாக இருக்கலாம், ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், இது எல்லாத்திலையும் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும், இஹ்லாஸ் என்று சொல்லக்கூடிய உள தூய்மையை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தலைப்பை தான் முதலாவது தலைப்பாக வைத்திருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய அந்த உண்மைத்தன்மைக்கு அந்த இஹ்லாஸுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. நாங்கள் இமாம் புகாரி அவர்களுடைய அந்த நூலை எடுத்து பார்த்தாலும் அதில் முதலாவது என்ன, இன்னமல்ல அமாலு அதே ஹதீஸ் தான் இங்கே முதலாவதாக கொண்டிருக்காங்க. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு தலைப்பையும் கொடுத்து விட்டு அதிலே ஆரம்பமாக ஓரிரு குர்ஆன் வசனங்களை அந்த தலைப்புக்கு ஒத்த குர்ஆன் வசனங்களை எடுத்து வருவார்கள். அதற்கு பின்னாடி மூணு நாலு ஹதீஸ்களை அந்த இடத்துல எடுத்து வருவார்கள். இதிலே முதலாவதாக இவர்கள் எடுத்துக்கொண்ட குர்ஆன் வசனம், மூன்று குர்ஆன் வசனங்களை இந்த தலைப்புக்குள்ள அவங்க பிரிச்சிருக்கிறாங்க. முதலாவது குர்ஆன் வசனம் என்னன்னு சொன்னால், என்ன சூறாவில் இருக்கு எல்லாருக்கும் தெரியும், சொல்லக்கூடிய சூரத்துல் பையினா, சூரத்துல் பையினாவுடைய ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எதை கட்டளையிட்டான்னு சொன்னால், இந்த மார்க்கத்தை அவர்கள் அல்லாஹுக்கு கலப்பட்டதாக இஹ்லாசுடன் இந்த மார்க்கத்தை அவர்கள் கடைபிடித்து அல்லாஹுவை வணங்க வேண்டும், அதே போன்று சத்தியத்தின் பக்கம் சாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும், தொழுகையை நிலைநாட்டி ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். இதுதான் நேரான மார்க்கம். இரண்டாவது வசனம் வந்து சூரத்துல் ஹஜ்ஜுடைய 37வது வசனம், லன் யனால் அல்லாஹ் லுஹூமஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹுத் தக்வா மின்கும். நீங்கள் ஹஜ்ஜுடைய காலங்களிலே கொடுக்கக்கூடிய குர்பானிகள் இருக்கின்றது, அந்த வசனம் அந்த அதை போட்டித்தான் இந்த வசனம் வந்திருக்கின்றது. அந்த காலங்களில் நீங்கள் கொடுக்கக்கூடிய பிராணிகள், ஆடு மாடு ஒட்டகைகளை நாங்கள் குர்பான் கொடுக்குறோமே, அந்த குர்பானி பிராணிகள் இருக்கின்றதே, அந்த பிராணிகளுடைய மாமிசங்கள் இரத்தங்களோ மாமிசங்களோ அல்லாஹுவை சென்றடைவதில்லை, அதனுடைய இறைச்சியோ அதனுடைய இரத்தமோ அல்லாஹுவை சென்றடைவதில்லை. நாங்கள் எவ்வளோ ஆடு மாடு ஒட்டகைகளை அறுத்து போட்டாலும் அந்த இரத்தத்திலேயோ அந்த பங்குற்ற இறைச்சியிலையோ அல்லாஹுக்கு எந்த தேவையும் கிடையாது, அது அல்லாஹிட்ட போய் சேர போறதும் இல்லை. வலாக்கி ஏனாலு தக்குவாமைக்கும், அந்த சக்ரிஃபைஸை நீங்கள் செய்யக்கூடிய நேரத்தில், அந்த தியாகத்தை நீங்கள் செய்யக்கூடிய நேரத்தில், அந்த பலியை நீங்கள் கொடுக்கக்கூடிய நேரத்தில், உங்களோட உள்ளத்தில் வரக்கூடிய இறையச்சம் இருக்கின்றது, அந்த இஹ்லாஸ் இருக்கின்றது, இதுதான் அல்லாஹுவை சென்றடைகின்றது. இந்த தலைப்புக்கு பொருத்தமான வசனமா இல்லையா? தலைப்புக்கு பொருத்தமான வசனம். மூன்றாவது வசனம், குல் இன் துஃபூ மா ஃபீ சுதூரிக்கும் அவ் துபூஹு யஅலமுல்லாஹ், நீங்கள் உங்களுடைய உள்ளங்களில் எதை நீங்கள் மறைத்து வைத்தாலும் எதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அல்லாஹ் அதை அறிகின்றான், அல்லாஹ் அதை அறிகின்றான் என்ற இந்த மூன்று வசனங்களையும் தான் கொண்டிருக்கின்றார்கள். இதுக்கு ஒரு சில சிறிய விளக்கங்களை பார்த்துவிட்டு நாங்கள் தலைப்பை முடித்துக் கொள்வோம். இதுல இந்த வசனங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், இவர்கள் மூன்று குர்ஆன் வசனங்களை இந்த இடத்திலே கொண்டிருக்கிறார்கள். இந்த மூன்று குர்ஆன் வசனங்களும் எதை வலியுறுத்துகின்றது, எதை வலித்து இஹ்லாஸ், எங்களுடைய இந்த எண்ணம் வந்து எப்படி பியோவாக இருக்க வேண்டும், பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு சிறிய பெரிய அமல்கள் செயல்களாக இருந்தாலும், அது எண்ணத்தை ஒட்டியதாக இருக்கின்றது. அதுக்கு பின்னால் வரக்கூடிய ஹதீஸ் அதுக்கு இன்னும் விளக்கமாக இருக்கும். இன்னும் அமல் பின்யாத்தின ஹதீஸ் வரக்கூடிய நேரத்தில் அதனுடைய விளக்கத்தை நம்ம கொஞ்சம் அதிகமாக பார்க்கலாம். ஆகவே இதில் முதலாவதாக நாங்கள் விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த எண்ணத்துக்குரிய அடிப்படையான இடம் என்ன, உள்ளம். உள்ளத்துல தான் எண்ணம் இருக்குது. எண்ணம் வந்து நாவால சொல்றது எல்லாம் எங்களுடைய எண்ணம் அல்ல, உள்ளத்துல உள்ளதை சில நேரம் சொல்லலாம், ஆனா உள்ளத்துல உள்ளதுக்கு மாற்றமா சொல்லலாம், மனசில் ஒன்று வச்சு நாவால வெளியோட்டு பேசலாம் இல்லையா. இப்ப எண்ணத்துடைய மெயின் முதலாவது அடிப்படை இடம் என்ன, உள்ளமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நாவால அந்த எண்ணத்தை வந்து வெளிப்படுத்துறது தேவையில்லை. இது ஒரு அடிப்படை விஷயமா இல்லையா எங்களுடைய இபாதத்துகள்ல, தொழுக உதவு செய்யறது, நாங்க குளிக்கிறது, கடமையான குளிப்பு குளிக்கிறது, அதே போன்று ஹஜ் செய்யறது, ஏனைய அமல்கள் செய்யறது, இந்த நேரங்கள்ல எல்லாம் இந்த நீயத்தை நாவால சொல்லணுமா? நாங்க நாவால சொல்ல தேவையில்லை. நாங்க பள்ளிக்குள்ள வருகின்றோம்னா எதுக்கு வர்றது? நாங்க உதாரணமா ஏழைய காலைக்கு இன்றைக்கு பள்ளிக்குள்ள வந்தோம்னா எதுக்கு வர்றது? இஷாவுடைய தொழுகை தொழுதான் வரும். வரக்கூடிய நேரத்தில் நாங்கள் பள்ளிக்குள்ளே வந்துட்டு இஷாவுடைய தொழுகை நாங்கள் ஜமாத்தாக இந்த இமாமுக்கு பின்னால் நின்று நாலு ரக்காத்த தொழுகின்ற நான் நீத்து வைக்கணுமா? நாவால சொல்லணுமா? சொல்ல தேவை. நாங்கள் பள்ளிக்குள்ளே வந்து அந்த இமாம் அல்லாஹ் அக்பர்னு சொன்னதும் அவரை ஃபாலோ பண்ணி அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டோம் என்றால் அந்த தொழுகை செல்லுபடியாகிவிடும், அதே அந்த நீயத்து அடங்கி விடுகின்றது. ஆகவே இதுதான் எண்ணம் என்று சொல்றது. இதுதான் எண்ணம் என்று சொன்னால் எங்களுடைய அந்த உள்ளத்திலே வரக்கூடியதான் எண்ணம், உள்ளத்திலே வரக்கூடியதான் எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் மூன்று விடயங்களை நாங்கள் எண்ணத்தில் கொள்ள வேண்டும். முதலாவதாக உதாரணமாக உதுவன் எடுத்துக்கொள்வோமே அல்லது தொழுகை எடுத்துக்கொள்வோமே, உது என்று சொன்னால் முதலாவதாக உது சேர நேரத்தில் உதுவை நாங்கள் நினைக்கணும், நான் உதுவை நினைக்கணும், இது ஒரு இபாதத் நான் செய்கின்றேன் என்ற எண்ணம் வர வேண்டும். அடுத்தது வந்து அல்லாஹுக்காகவே இதை செய்கின்றேன். உதாரணமா சும்மா போய்த்து கொஞ்சம் சூடா இருக்குது அதுக்கு மூத்த கழுகிறதும் தொழுகைக்காக வேண்டி தயாராகி உணவு செய்யறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குதா இல்லையா? வித்தியாசம் இருக்குது. சும்மா குளிக்கிறதுக்கும் கடமையான குளிப்பு குளிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சும்மா சாதாரணமாக டெய்லி ஆஃபீஸுக்கு போகிற நேரத்தில் குளிக்கிறது, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு போகிற நேரம் குளிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? வித்தியாசம் இருக்கு. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்கு. ஏன் எண்ணத்தை பொறுத்து அந்த வித்தியாசம் வருகின்றது. அப்போ முதலாவதாக அந்த தொழுகையாக இருக்கலாம், உதுவாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதை நாங்கள் நினைக்க வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹுக்காக வேண்டி அதை செய்ய வேண்டும். மூன்றாவதாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு இதை செய்கின்றேன், அல்லாஹுடைய கட்டளை என்றதற்காகவே நான் செய்கின்றேன் என்ற இந்த மூன்று விடயங்களும் அங்கே இடம்பெற வேண்டும். மூன்று விடயங்களும் அங்கே இடம்பெற வேண்டும். இது முக்கியமாக இந்த விஷயத்தில் நீயத்துடைய விடயத்தில் நாங்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்று சொன்னால், சில நேரங்களில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமல்களை பார்த்தோம் என்று சொன்னால், மக்களுக்கு மத்தியில் அது நல்ல ஒரு அமல் மாதிரி வழங்கும். தொழுகை, நோன்பு, சதக்கா, குர்ஆன் திலாவத்து, விக்கிர செய்கிறார், துவா செய்கிறார், இதெல்லாம் மக்களுக்கு முன்னால் ஒரு நல்லமல் போல விளங்கும். ஆனாலும் அவருடைய உள்ளத்தில் வந்த எண்ணம் கெட்டுவிட்டதுனால அது வந்து என்னவாகி விடுகின்றது, அந்த அமல் கூலியற்றதாக, அது ஃபசாதானதாக, ஃபாசிதானதாக போய்த்து போய்விடுகின்றது. அதற்கு நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் எந்த கூலியும் இல்லை. நாளை குர்ஆன் அல்லாஹ்வுத்தாலா சொல்லுகின்றான், இன்னஹு அலா ரஜ்ஹி லகாதிர் யௌம துபுல சராயிர். நாளை கியாமத்தில் இந்த உள்ளங்கள் எல்லாம் சோதிக்கப்படும். இதெல்லாம் நாளைக்கு தான் சரியாக சோதிக்கிறது. இன்றைக்கு உலகத்துல வந்து வெளித்தோட்டத்துல யாரையும் வச்சு யாருக்கும் எந்த முடிவும் செய்யலாது. இவரு மோசத்துக்காக செய்யறாரு, இவர் என்ன செய்யறது, சும்மா ஷோ ஆஃபுக்காக செய்யறாரு, இவர் இஹ்லாஸோட செய்யறாரு, எங்களுக்கு ஆக்களை கேட்டகரைஸ் பண்ணிருமா? அந்த தகுதி அல்லாஹுத்தால யாருக்கு கொடுக்கல, அந்த ரைட் யாருக்குமே இல்லை. ஏன்னா சில நேரங்கள் ஒரு மனிதனுடைய ஆக்டிவிட்டியை பார்த்து சொல்லுவோம், இவரு மோசத்துக்காக செய்யறோம். இன்னும் சிலவரை பார்த்து எங்கட உள்ளத்துக்கு பட்டுமா நாங்க சொல்லுவோம், இவர் பெரிய இஹ்லாஸோட செய்யறாங்க. இதுக்கெல்லாம் நிறைய சம்பவங்கள் இருக்கின்றது. நபியுடைய காலத்துல கூட, வரலாற்றுல கூட நிறைய சம்பவங்கள் இருக்கு. அன்றைக்கு கூட நாங்க உஹத் யுத்தத்தை பத்தி படிக்கிற நேரத்தில் சொன்னோமா இல்லையா, ஒருத்தர் வந்து ஒரு ஆறு ஏழு காவிர்களை கொலை செய்தவர், ஆறு ஏழு காவிர்களை உஹத் யுத்தத்துல கொலை செய்தவர், கடைசியில் அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அந்த வழி பொறுக்க முடியாம தற்கொலை செய்து மரணிக்கிறார். நபி அவங்க சொன்னாங்க, அவர் நரகத்துல, அவரு நரகத்துல. ஆகவே ஒரு மனிதனுடைய வழித்தோட்ட செயல்களை பார்த்து அவர் சுவர் அவரு இஹ்லாஸோட செய்கிறாரு, முகசூதிக்காக செய்கிறாருன்னு சொல்லலாது. நாளை கியாமத்தில் யோ மற்றும் புலசராயர் உள்ளங்கள் எல்லாம் சோதிக்கப்படக்கூடிய நேரத்தில் அதெல்லாம் விளங்கும். அகலா யாலமு இதாபு அசரமாக குபூர் மொஹசிலமாக சுதூர். கபர்களில் இருக்கக்கூடிய சூரத்துல் ஆதியாத்துல சொல்றானே இல்லையா, கபர்களில் இருக்கக்கூடியவைகள்லாம் வெளிப்படுத்தப்பட்டு உள்ளங்களிலே உள்ளவைகள்லாம் திரட்டப்பட்டு அதெல்லாம் முன்னுக்கு கொண்டு வைக்கப்பட்ட நேரத்துல நாளைக்கு கியாமத்துல விளங்கும் யாரு எந்த நிலைமையில செயல்பட்டாருன்னு சொல்லி. ஆனா உலகத்தை பொறுத்தவரையில வெளித்தோட்டத்தை வச்சா நாங்க என்ன செய்யறது, முடிவெடுக்க ஒருத்தருடைய வெளித்தோட்டத்தை வச்சு எங்களுக்கு நாங்க இவர் சொல்றது உண்மையிலே எடுத்துக்கொள்வோம். ஆனா உண்மையா இல்லையான்றது, இவர் உண்மையாகவே சொல்லியிருக்காரா இல்லையா, இது உண்மையாகவே இவர் செயல்பட்டிருக்காரா இல்லையான்றதை எங்க வச்சு பார்க்கலாம், நாளை கியாமத்தை வச்சு தான் பார்க்கலாம், நாளை கியாமத்தை வச்சு தான் பார்க்கலாம். ஆகவே இது முக்கியமான ஒரு இஹ்லாஸோட சம்பந்தப்பட்ட ஒரு அடிப்படை விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது, அடிப்படை விடயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இதோடு நாங்கள் தலைப்பு நாங்கள் சொல்லிக்கொள்வோம். அதோட ஒரு மூணு நாள் ஹதீஸ்களை இங்கே அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதில் மிக முக்கியமாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சொல்லி அறிவிக்கப்படக்கூடிய புகாரி முஸ்லிமிலே வந்த இன்னமல்ல அமாலு பின்னியாத் சொல்லக்கூடிய ஹதீஸை தான் முதலாவது ஹதீஸாக கொண்டிருக்கிறாங்க. அந்த ஹதீஸுடைய சில விளக்கங்களை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஹ் ஆஹ் 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 ஆஹ